ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
நமஹம். நித்தலம் ஒரு சிவத்தலம் என்ற தலைப்பில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருக்காராயில் என்பது. இது சப்த விடங்க தலங்களுள் ஒன்று. திருவாரூரில் இருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் பேருந்து வழியில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த தலம் அகில் காடாக இருந்தமையால் காரகில் வனம் என்று ஒரு காலத்தில் வழங்கப்பட்டது. பிற்காலத்தில் அதுவே காராகில் வனம் என்று ஆகி இறுதியில் திருக்காராயில் என்று வழங்கப்பட்டது என்று சொல்வார்கள். தற்சமயம் அதனை திருக்கார வாசல் என்று அழைக்கிறார்கள். இதற்கு காளாகருவனம், பனசாரண்யம், தேவதாரு வனம், பிரம்மபுரம், கபாலபுரம், கபித்தவனபுரம், புத்திரப்பிரதம் முதலிய பெயர்களும் உண்டு. திரேதாயுகத்தில் கபாலவனம் எனவும், அடுத்த யுகத்தில் கபித்தவனம் எனவும், துவாபர யுகத்தில் பனசாரண்யம் எனவும், கலியுகத்தில் காளாகருவனம் எனவும் வழங்கப்பட்டதாக சிலபுராணம் சொல்கிறது. இது ஆதிவிடங்கத்தலம். முசுகுந்த சோழன் தேவேந்திரனிடம் பெற்று வந்த 7 தியாகராஜமூர்த்தியின் திருவுருவங்களில் ஒன்றை இந்த தலத்தில் எழுந்தருளச் செய்து வழிபட்டதாகவும், பிறகு இந்திரனும் வந்து வழிபட்டான் என்று சிலபுராணம் சொல்கிறது. இந்த கோயில் கிழக்கு நோக்கிய சன்னதியை உடையது. இதற்கு வடபுறம் பெரிய தீர்த்தம் ஒன்று இருக்கிறது. இந்த கோவிலின் திருப்பணியை கருங்கற்களால் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அழகாக செய்திருக்கிறார்கள். பிராகாரத்தில் தியாகராஜர் சன்னதிக்கு எதிரில் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுந்துள்ளிருக்கிறார். தென் பிரகாரத்தில் சமயாச்சாரியார்கள், சேக்கிழார் ஆகியோர் தரிசனம் தருகிறார்கள். மேற்கு பிரகாரத்தில் விஸ்வநாதர், விசாலாட்சி, பிரமோத விநாயகர், எல்லையம்மன், இந்திரபுரீஸ்வரர், சரலிங்கம், கௌதமலிங்கம் ஆகிய மூர்த்திகளை தரிசிக்கலாம். அடுத்தபடியாக பிக்ஷாடனர், சந்திரசேகரர், காட்சி கொடுத்த நாயனார், முருகன், லக்ஷ்மி, சரஸ்வதி, மாரியம்மன் ஆகிய சன்னதிகளும் வரிசையாக இருக்கின்றன. வடக்கு பிரகாரத்தில் நடராஜமூர்த்தியினுடைய சபை இருக்கிறது. பலமாக இவ்வாறு வந்து சுவாமி சன்னதியை அடையலாம். அதன் தென்புறம் தியாகராஜருக்கு தனி சன்னதி இருக்கிறது. மகாமண்டபத்தில் நாம் நடராஜமூர்த்தியையும், பிக்ஷாடனர், கல்யாண சுந்தரர் போன்ற மூர்த்தங்களையும் தரிசிக்கலாம். சுவாமியின் பெயர் கண்ணாயிரநாதர் என்று அழைக்கப்படுகிறது. சுவாமி ஸ்வயம்புமூர்த்தி. கல்வெட்டில் இவரை திருக்காராயில் உடையார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். திருக்காராயில் நாயனார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அம்பிகையினுடைய பெயர் கைலாசநாயகி என்பது. விடங்கலிங்கம் தியாகராஜர் சன்னதியில் இருப்பதால் தினந்தோறும் இருவேளைகளில் அபிஷேகாராதனைகள் அவருக்கு நடக்கிறது. சலவிருஷம், பலாமரம், அகில் மரமும் இருந்திருக்கக்கூடும். தீர்த்தத்தை பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கிறார்கள். வடக்கு பிரகாரத்தில் ஒரு கிணறு இருக்கிறது, அதனை சேஷ தீர்த்தம் என்று சொல்வார்கள். புராண வரலாற்றின்படி கபாலமுனிவர் என்பவர் அருந்தவம் செய்தபோது அம்பிகை அவருக்கு காட்சி கொடுத்து அருளியதால் இந்த தலம் கபாலபுரம் என்று பெயர் பெற்றது என்று சொல்லப்படுகிறது. சிவசர்மா என்ற அந்தணன் இந்த கோயிலை புதுப்பிக்க முன்வந்தபோது இறைவன் அவருக்கு தினந்தோறும் ஒரு ரத்தினத்தை அளித்து உதவினாராம். இவ்வாறு இறைவனுடைய உதவியுடன் செய்த திருப்பணி விரைவிலேயே இனிதாக நடைபெற்று நிறைவேறியதால் அவன் மிகவும் மகிழ்ந்தான். பிரம்ம விஷ்ணுக்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று போட்டி போட்டுக்கொண்டு இறைவனது அடிமுடி தேடிய காலத்தில் குற்றம் ஏற்பட, அந்த குற்றம் தீர்வதற்காக இத்தலத்துக்கு வந்து இறைவனை பூஜித்து அந்த தோஷ நிவர்த்தி பெற்றார்களாம். இது தவிரவும் தேவேந்திரனும் லக்ஷ்மியும் இங்கு தங்களுடைய பழி நீங்குவதற்காக வணங்கியிருக்கிறார்கள். காஷ்மீர் தேசத்து அரசன் சந்திராங்கதன் என்பவன் இங்கு வந்து வழிபட்டதால் அவனுக்கு புத்திரபாகியம் கிடைத்தது. மாகந்தன் என்ற பிராமணன் தன்னுடைய வறுமை நீங்குவதற்காக காலவ முனிவர் அருளியபடி திருக்காராயலுக்கு வந்து வழிபட்டு அந்த வறுமை நீங்க பெற்று பெரும் செல்வந்தனாக ஆனான். சுந்தர தீட்சர் என்ற சக்தி உபாசகர் இந்நகருக்கு வந்து வெள்ளாற்றங்கரையில் இன்று வருந்திய பொழுது அவருக்கு இறைவன் இறைவியுடன் எதிர்காட்சி அளித்து அருளினார் என்று வரலாறு சொல்கிறது. இதேபோல் மனோரமை என்ற தாசி பெண்ணுக்கும், கபித்தன் என்னும் அந்தணனுக்கும், வீரேந்திர சோழனுக்கும், கருடனுக்கும் இத்தலத்து இறைவன் அருளியிருக்கிறான். கபித்தன் என்ற அந்தணன் இந்த தலத்தில் நீரால் விளக்கரித்தான் என்று வரலாறு கூறுகிறது. தீர்த்த மகிமையை பார்க்கும்பொழுது தேவல முனிவர் என்பவருடைய கட்டளைப்படி கலாவதி என்பவளும் இங்கு வந்து தீராத நோய்களை எல்லாம் தீர்த்துக் கொண்டதாக இந்த பிரம்ம தீர்த்தத்தினுடைய பெருமையை தலபுராணம் விவரிக்கிறது. அதேபோல் தன்னுடைய உடலில் ஏற்பட்ட நோயை தீர்த்துக் கொள்வதற்காக சந்திரன் இந்த வெள்ளாற்றில் மூழ்கி இத்தலத்து இறைவனை வழிபட்டு நலம் பெற்றான் என்ற வரலாற்றையும் அறிகிறோம். இந்த தலத்தில் உள்ள வடக்கு பிரகாரத்தில் உள்ள சேஷதீர்த்தத்தை காலையில் கண்ணால் பார்த்தாலேயே அன்றைய தினம் செய்த பாவம் நீங்கும் என்று சிலபுராணம் சொல்கிறது. இதனை மாதப்பிறப்பு, அமாவாசை, சோமவாரம், பௌர்ணமி ஆகிய தினங்களில் மும்முறை வலம் வந்து சிறிது நீரை எடுத்துக் குடித்தால் பிரம்மகத்தி போன்ற தோஷங்கள் எல்லாம் துறையும், செல்வம் உண்டாகும் என்று இந்த தீர்த்த சிறப்பு வருமாக சொல்லப்படுகிறது. தியாக பெருமான் அஜபா நடனம் இங்கு ஆடும்பொழுது திருமால் தினந்தோறும் அவரை வணங்கினாராம். அதை அறிந்த கருடனும் அவ்வண்ணமே செய்தான். ஆதிசேஷன் தானும் இந்த நடனத்தை தரிசிக்க வேண்டி பதஞ்சலி முனிவராகி இங்கு வந்து இறைவனுடைய ஏழு வகை தாண்டவங்களையும் தரிசித்தான் என்று இந்த வரலாறு சொல்கிறது. இந்த தியாகராஜமூர்த்திக்கு விடங்கர், ஆதிவிடங்கர் என்ற திருநாமம் வழங்கப்படுகிறது. அவருடைய ஆசனம் வீரசிங்காசனம், நடனம் குக்குட நடனம். இந்த பிரம்மதீர்த்த கரையில் உள்ள விநாயகர் சன்னதி மிகவும் பிரசித்தமானது. ஒரு சமயம் வணிகன் ஒருவன் வியாதிக்காய் மூட்டைகளோடு இந்த தலத்தின் வழியாக வரும்பொழுது களைப்பு மேலிட்டு இந்த தீர்த்த கரையில் தங்கி சற்று நேரம் நிலைப்பாறினான். அங்கு வந்த ஒரு அந்தன சிறுவன் வணிகனை நோக்கி இந்த மூட்டைக்குள் என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அந்த வணிகன் உண்மையை கூறாமல் அவற்றில் இருப்பவை கடுக்காய்கள் என்று சொன்னானாம். வந்த சிறுவனோ இதை கேட்டவுடனே அருகிலிருந்த விநாயகர் கோயிலுக்குள் சென்று மறைந்துவிட்டான். சிறிது நேரம் கழித்து அந்த வணிகன் மூட்டைகளை ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாற்ற முற்பட்ட போது அவை கடுக்காய்களாய் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அப்போதுதான் அவனுக்கு தெரிய வந்தது அந்த அந்தன சிறுவனாய் வந்தது விநாயகப் பெருமான் என்று. தன்னுடைய பிழையை உணர்ந்து அந்த பிழை பொறுத்தருமாறு பெருமானை வேண்ட விநாயகரும் கருணை கூர்ந்து அந்த மூட்டைகளை மீண்டும் ஜாதிக்காய்கள் ஆகுமாறு செய்தருளினார். இதனால் இந்த விநாயகருக்கு கடுக்காய் விநாயகர் என்று பெயர் ஏற்பட்டது. இந்த தலத்துக்கு ஞானசம்பந்த பெருமானருடைய இந்தளப்பண் உடைய ஒரு திருப்பதிகம் இரண்டாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. இந்த பதிகத்தில் திருக்காராயில் இறைவனை வணங்குபவர்கள் பாவமில்லாதவர்கள், பாவம் தீரப் பெறுவார்கள், இறைவனுடைய பெயரை சொல்லி அழைப்பவர்களே ஊனமொன்றும் இல்லாதவர்கள் என்றெல்லாம் அருளி செய்திருக்கிறார். இந்த பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் வானுலகு ஆழ்வார்கள் என்று திருக்கடைக்காத்தில் மொழிந்திருக்கிறார். ஆற்றானே ஆரணி செஞ்சடை ஆடரவு எற்றானே ஏழ் உலகும் இமையோர்களும் போற்றானே பொழில் திகழும் திருக்காராயில் நிற்றானே என்பவர் மேல் வினை நில்லாவே இந்த தலத்திற்கு வைகாசி விசாகத்தன்று உற்சவம் நடைபெறுகிறது. இந்த தலத்திற்கு நான்கு கல்வெட்டுகள் உண்டு. அவற்றுள் மூன்று ராஜராஜ தேவன் காலத்தவை. அந்த காலத்தில் இந்த தலம் அருள்மொழி தேவ வளநாட்டு புலியூர் நாட்டு வலிவல குற்றத்து மாவூர் வட்டத்தைச் சார்ந்தது என்று விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இறைவனுக்கு திருக்காராயில் மகாதேவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோயிலின் திருமண மண்டபம் அந்த மன்னன் கட்டினானாம். திருமுறை ஓதுவதற்கு நமசிவாய திருமேனி என்பவர் நியமிக்கப்பட்டவர் என்ற செய்தியும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ராஜேந்திர சோழன் கல்வெட்டு ஒன்றினால் திருக்காராயில் உடையாருக்கு திருவிளக்கு இடுவதற்காக நிபந்தனைகள் அளிக்கப்பட்டிருந்ததாக அந்த கல்வெட்டு கூறுகிறது. இதன் அருகில் பல பாடப்பெற்ற தலங்களும் பிற தலங்களும் அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டாக திருக்கைச்சினம், திருநெல்லிக்கா, திருத்தெங்கூர், திருக்கொள்ளிக்காடு, திருவலிவலம், திருநாட்டியார்கான்குடி என்ற சிலவற்றை இங்கு குறிப்பிடலாம். இந்த தலத்தில் நடைபெறும் விழாக்களையும் இந்த தியாகராஜ பெருமானுடைய சன்னிதி மகிமையையும் நேரில் கண்டு பாவதனைகள் அனைத்தும் நீங்க பெற்றவர்களாக பெரும்பேற்றினை அடைய வேண்டும் என்பதை நம் எல்லோருடைய சார்பிலும் அன்பர்களை வேண்டிக் கொள்கிறோம். திருச்சி திரம்பலம்.